بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربكم أعلم بما في نفوسكم إن تكونوا صالحين فإنه كان للأوابين غفورا صدق الله العظيم புகழுக்கு சொந்தக்காரன் படைத்து பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதையை அடைந்து இருளிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த நமது உயிரிழமினியா ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றுவதற்கு அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, இறை நேசர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பத்திலையும் எடுத்து நடந்து இம்மேலையும் மறுமையிலையும் கண்ணியத்தை பெற்று சோனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் மேலும் அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து மானமிழந்து நாள மறுமையில நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈமானுடைய சோதனையும் அது பல விதத்தில் நாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாத கற்பனை செய்து விட முடியாத விதத்தில் நம்மை அணுகிவிடும். அப்பொழுது யாரெல்லாம் இது எனக்குரிய சோதனை என்று விளங்குகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாவின் மூலமாக பாதுகாக்கப்படுவார்கள். யார் அந்த சோதனையின் பொழுதும் தன்னுடைய மன உச்சையை விட்டுவிடாது தன்னுடைய பழைய பாவங்களிலேயே காலங்கள் நேரங்களை கழிப்பார்களோ அவர்களுக்கு அந்த சோதனை ஒரு மாபெரும் வேதனையாக அமைவதோடு நாள மறுமையிலும் அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். இம்மையில் சற்று காலத்துக்கு அவர்கள் பிரகாசிக்கலாம் ஜொலிக்கலாம் என்றாலும் கூட மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே அவர்களை பற்றி கொள்ளும் அந்த கேவலத்தை மற்றீடு செய்ய முடியாது. அல்லாஹ் ஈமான் உடையவர்கள் யார், முனாஃபிக்கீன்கள் யார் என்று ஒவ்வொரு காலத்திலையும் மக்களுக்கு காட்டிவிடுவான். ஒவ்வொரு காலத்திலையும் தனக்குத்தானே நீ எந்த நிலைமையில் அல்லாஹ்வுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனையும் காட்டிவிடுவான். என்று எங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு வீடுகளை மசூதிகளாக ஆக்கிக் கொள்ளுமாறு கூறப்பட்டது, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தினர்களுக்கும் சொல்லப்பட்டதோ அதே போன்று நமக்கும் சொல்லப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் யாருடைய உள்ளத்தில் கவலை இருந்ததோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களைத்தான் மசூதிக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். யார் நானும் டோக்கன் எடுக்க வேண்டும் மசிதை நோக்கி போக வேண்டும் என்று உள்ளத்தில் ஆவல் இருக்கிறது அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அவனுடைய சன்னிதானத்துக்கு வர வைக்கின்றான். மற்றும் சிலர் அவர்களுக்கு அந்த பழக்கம் வாழ்க்கையில் இருக்கல்ல, இதன் காரணமாக அதே உதாசீனம் இருந்து கொண்டே இருந்தது, அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகையை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, அவர்களுக்கு மசிதிகளுக்கு பாதத்தை எடுத்து வைப்பதற்கு போட்டி போடும் சந்தர்ப்பம் கிடைக்க பெற்றிருக்கின்றது என்பதனை கூட அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகள் அனைத்துமே அல்லாஹ் நம்மை பிரித்து காட்டுவதற்கு நாம் யார் என்று உணர்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட சில அல்லாஹ்வின் உடைய தந்திரங்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஷாபானுடைய மாதத்தில் கிபிலா மாற்றப்படுகின்றது. ஏன் யூதர்கள் ஆனந்தத்தோடு இருந்தார்கள், இந்த முஸ்லிம்களும் நம்முடைய கிபிலாவை நோக்கி தொழுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தந்திரத்தை தான் அங்கே கையாண்டார். உண்மையானவர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதனை அல்லாஹ்வும் அறிய வேண்டும், ரசூலும் அறிய வேண்டும், உண்மையான மூமின்களும் விளங்க வேண்டும் என்கிறதுக்காக அல்லாஹ் திடீரென்று கிப்லாவை மாற்றினார். அது மாற்றப்பட்டது ஷாபானுடைய மாதத்தில். எனக்கும் உங்களுக்கும் ஷாபான் மற்றும் ரமலான், ஷாபானுக்கு முதல் சில நாட்கள்ல இருந்தே இந்த சோதனை வந்தது. என்றாலும் சில சின்னங்களையும் சில விடயங்களையும் நாம் ஞாபகத்தில் கொள்ளவில்லை. முழு துனியாவின் உள்ளத்திலே குடியிருக்கிறது, இதனால் அவைகளை உணர நாம் மறந்து விட்டோம். என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசீலனை செய்கின்றான் என்கிறதனை நினைத்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது 17 மாதங்கள் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி தொழுது கொண்டு இருந்தவர்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இப்பொழுது நீங்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கிப்லாவான காபத்துல்லாவின் பக்கம் திரும்புங்கள் என்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த யூதர்களுடைய கிப்லா உள்ளத்துக்கு பிரியமற்றதாகவே இருந்தது. நிதமும் வானத்தை நோக்கிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், கத் நரா தகல்லுபல் தகுல் தகல்லுப வஜ்ஹுக ஃபிஸ் ஸமா ஃபலன்வல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா. நபியே, உங்களுடைய முகம் நிதமும் வானத்தை நோக்குவதனை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் அவ்வாறு வானத்தின் பக்கம் திரும்புவதில் எந்த நலவும் கிடையாது. இப்பொழுது எங்களுடைய சோதனையின் காலம், ஆனால் வெகு சீக்கிரம் நீங்கள் விரும்பக்கூடிய கிப்லாவின் பக்கம் உங்களை நாம் திருப்புவோம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலர்களுடைய உள்ளத்தில் அந்த மசீதுடைய முஹப்பத்தை போட்டே வைத்திருந்தான். அவர்களுக்கு நாளும் மறுவேல அரசனுடைய நிழல் வீட்டில் இருக்கும் பொழுதே தயாராகி கொண்டிருக்கும். ஏன், யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்புற்று இருக்கின்றதோ அவர்கள் அரசின் நிழலிலே இருப்பார்கள் என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய நன்மாராயம். இன்னும் சிலருக்கு இந்த ஜுமாவுக்கு கூட தன்னை தயார் செய்து கொள்வதற்கு இன்னும் உள்ளம் விரிவாகவில்லை. காரணம் என்ன? அது ஈமானுடைய பிரதிபலிப்பு தான், அதனுடைய குறைபாடு தான். அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை விரிவாக்க நாடுகின்றானோ, யஜ்அல் சதரஹு, அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பறக்கம் விரிவாக்கி விடுகின்றான். யாரை அதே நிலைமையில வைத்து அவனை நாசப்படுத்த விரும்புகின்றானோ அவனுடைய உள்ளத்தை ஹரஜன் நையக்கன், ரொம்பவும் கடுமையானதாக நெருக்கடியானதாக நல்ல விடயங்களுக்கு அது திசை திரும்பாததாக ஆக்கிவிடுவதோடு அதற்கு ஒரு உதாரணமும் சொல்கின்றான். தீனுடைய விடயங்களை எடுத்து நடப்பது அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம், மஸ்ஜிதுக்கு வருவதற்கு அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம், அதற்காக வேண்டி பிரயத்தினம் கொள்வது, அதற்காக வேண்டி நான் முந்திக் கொள்ள வேண்டுமே என்று போட்டி போடுவதெல்லாம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம். கண்ணமு சமா, அது வானத்துக்கு ஏறுவது எவ்வளவு சிரமமோ அதே போல இருக்கும். சகோதரர்களே, டோக்கனா, அதை எடுக்க நாங்கள் போகணுமா? எங்களுக்கு இடம் கிடைக்குமா? இப்படியும் ஒரு நிலைமை தேவையா என்றெல்லாம் சிலர்கள் பேசுவதுண்டு. சகோதரர்களே, இது ஈமானுக்கு வழங்கப்படக்கூடிய டோக்கன், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதனால் யார் நன்மையின் பக்கம் முந்துகின்றீர்கள் என்பதனைத்தான் நாம் பரிசீலனை செய்கிறோம். சாபிகூ பில் கைராத், நன்மையில நீங்கள் போட்டி போடுங்கள். அருமை சஹாபாக்களும் கூட அவர்கள் சாதாரணமாகத்தான் நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்கள். போட்டி போடும் மனப்பான்மை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எப்பொழுது நீங்கள் நல்லதிலே போட்டி போடுங்கள் என்ற குர்ஆனுடைய ஆயத்தை இறங்கியதோ அவர்கள் யாருமே சலைக்கவில்லை, உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் என்றார்கள். முன் சப்புல நிற்பதாக இருந்தாலும் கூட குர்ஆ சீட்டு போடக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்தார்கள். அஸான் சொல்வதற்கு நான் நீ என்று அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டார்கள். வெயிலிலே மசிதை நோக்கி நடந்து வருவதிலே பெரும்பம் கண்டார்கள். ஏன் போட்டி? எந்த அளவுக்கு அவர்கள் போட்டியில முன்னேறினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நன்மாராயம் அவர்களை யாராலும் முந்த முடியாது என்று முத்திரை
குத்திவிட்டான்.
அவங்க ரெண்டு சாரார்கள், ஒன்று தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஈமானுக்காக வேண்டி வந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தவர்கள். அனைத்தும் பறிக்கப்பட்டாலும் ரப்பு நமக்கு வேண்டும் என்று அவளோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள். வந்ததும் மதீனாவிலே சூழல் நல்லதாக அமைந்தது. ஒரே நாளில் அவர்கள் மஸ்ஜிதை கட்டினார்கள். மஸ்ஜிதுல் குபா, அல்லாஹ் அதற்கு பெயர் வைத்தது மஸ்ஜிது தக்வா.
அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுக்கு குர்ஆனிலேயே கூறிவிட்டான், அல்லாஹ் பேர் விட்டான், மஸ்ஜிது தக்வா ல மஸ்ஜிதுன் உஸ்ஸித அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தக்ூம ஃபீ. நபியே, முதல் நாளிலே கட்டி எழுப்பப்பட்டது, சோதனைக்கு பின்னால் அனைத்தையும் இழந்ததன் பின்னால் உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி முதலுரிமை எதற்கு கொடுத்தீர்கள்? மஸ்ஜிதுக்கு தான் கொடுத்தீர்கள். பிரயாணம் செய்து மதீனாவுக்கு வந்த முதல் நாளிலே மஸ்ஜித் எழுப்பப்படுகின்றது, அதற்கு அல்லாஹ்வே தக்வாவின் பேரில் நிர்மாணிக்கப்பட்டது என்று சிறப்புரிமையை கூறிவிட்டான். மேலும் அதற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்களை அல்லாஹ் புகழும் விதத்தை பாருங்கள். அவர்கள் யார்? தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு விரும்பக்கூடிய சில மனிதர்கள். ஆனால் இன்று எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் சுபஹான வ தஆலா தேர்ந்தெடுத்து சந்தர்ப்பங்களை தருகின்றான். அதற்கு நானும் நீங்களும் எந்த அளவுக்கு முதலுரிமை கொடுத்தோம் என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ரிஜாலு யஹிபூனா அய்யத்தஹரு வல்லாஹு யஹிபுல் முத்தஹிரின். இப்படியான பரிசுத்தமானவர்களை தான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா விரும்புகின்றான். என்னுடையவும் உங்களுடையவும் திசைகள் திருப்பப்பட்டிருந்தது. எப்படி அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அருமை சஹாபாக்களுக்கும் கிபிலாவின் திசை பைத்துல் முக்கத்திஸின் பக்கம், யஹூதிகளுடைய கிபிலாவின் பக்கம் திருப்பப்பட்டதோ, அதே போன்று நானும் நீங்களும் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டோம். எங்களுடைய உள்ளங்களையும் ஆசை இருந்தது மஸ்ஜித் திறக்கப்பட வேண்டும், அதிலே நான் ரப்புக்காக வேண்டி என்னை கட்டுப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு விதத்தில் சந்தர்ப்பத்தை வழங்கிறான். அன்றும் கூட அல்லாஹ் திடீரென்று கிபிலாவின் உடைய திசையை மாற்றிய உடனே சில மூடர்கள், சில அறிவீனர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை அறிவீனர்கள் என்றே சொல்கின்றான். இந்த சுஃபஹாக்கள், மூடர்கள், மடையர்கள் ஆச்சரியத்தோடு கேட்கின்றார்கள், மா வல்லாஹும் அன் கிபிலத்தின் உள்ளத்தை கால் வலையா, எந்த கிபிலாவை, ஜெருசலத்தை, பைத்துல் முக்கத்திஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்களோ அதை விட்டும் இவர்களை திசை திருப்பியது எது? அல்லாஹ் சொன்னால் அதற்கு பின்னால் உங்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக தான் நாங்கள் திருப்பினோம். திருப்பப்பட்டதன் பின்னால மூமின்கள் அதனை பொறிந்து கொண்டார்கள், அவர்கள் போட்டி போட்டார்கள், உள்ளத்தில் ஆனந்தம் கொண்டார்கள். ஆனால் மூடர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நிச்சயமாக இது அசாத்தியமான ஒரு விடயம். அதே மாதிரி தான் இன்றும் சொல்லப்படுகின்றது. இன்னும் கோவிட் 19 உடைய தாக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. மசிதிகள் திறக்கப்படாமலே இருந்திருந்தால் நல்லதாக இருக்குமே. இப்படியாக அல்லாஹ் இரு சாரார்களாக, மூமின்கள் யார், முனாஃபிக்கீன்கள் யார் என்கிறதை நமக்கு பிரித்து காண்பிக்கின்றான். எனவே சகோதரர்கள், இந்த துனியாவுடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் எந்த நேரத்தில் முடிவு கொடுக்கும் என்கிறது தெரியாது. திடீர் மரணங்கள் சிலருக்கு வருகின்றது. ஒருவர் நல்லவராக இருக்கின்றார், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவராக இருக்கிறார், ஹராம் ஹலாலிலே பேருதலாக இருக்கின்றார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளின் பொழுது பரிபூர்ணத்துவம் கொடுக்கின்றார். இவருக்கு திடீர் மௌத்து ஒரு நன்மாராயம். இது மூமின்களுடைய மௌத். இன்னும் பாவிகள் ஹராத்தில் இருக்கிறார், லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார், ஜினா செய்து கொண்டிருக்கின்றார், ஹராமான சினிமா பார்த்து கொண்டிருக்கின்றார், மற்றும் மக்களை ஏமாத்திக் கொண்டிருக்கின்றார், மது அறிந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு திடீர் மரணம் வருது. இது அவருக்கு ஒரு நன்மாராயம் இல்லை, இது ஒரு வேதனையும் கேவலமும். சகோதரர்களே, சிலருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் நல்லவராக இருந்தால் அவருக்கு அந்த சக்கராத்தில் ஏற்படக்கூடிய பயங்கரமான வேதனைகள், பயங்கரமான நில நிகழ்வுகள்ல இருந்து பாதுகாத்து அவருக்கு கொடுத்த ஒரு நன்மாராயம் அது. இன்னும் சிலர் பாவத்தில் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வை மறந்து வாழும் பொழுது அவருக்கு திடீர் மரணம் வருகிறது என்றால் அவருக்கும் அந்த சக்கராத்துடைய சந்தர்ப்பங்கள் இல்லை, அதனுடைய வேதனைகள் அவருக்கு இல்லை, திடீர் மரணத்தால் இவர் போய்விட்டார். ஆனால் அல்லாஹ் அவருடைய ரூஹை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும், அவருடைய உடம்பை பயங்கரமான நிலைமைக்கு ஆளாக்குவார். இதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஃபுஜ்அத்துல் மௌத் அஹ்தது அஸிஃப், திடீர் மரணம் அது பாவிக்கு ஒரு கடுமையான கேவலமாகவும் தண்டனையாகவும் கைசேதமாகவும் இருக்கும். நல்லோருக்கு அது நன்மாராயமாக இருக்கும். எனவே நாடும் நீங்களும் நல்ல விடயங்கள்ல போட்டி போடக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். எந்த அளவுக்கு போட்டி, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத் எங்களுக்கு உறுதிமொழி பகர்கின்றது. வல்லதீன தபஹும் பிஎஹ்சான், அவர்களுடைய வழியில நீங்களும் வர வேண்டும் என்றால், அவர்களுக்கு கிடைத்த நன்மாராயம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால், அவர்கள் எதனை செய்தார்களோ அதையே நீங்களும் செய்யுங்கள். அவர்களுடைய எஹ்சானை, அவர்களுடைய நலவுகளை நீங்களும் பின்பற்றுங்கள். அவர்களுக்கு நாம் கொடுத்த வெகுமதி எங்களுடைய பொருத்தம். ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அந்த பொருத்தத்துடைய பணியிலே நானும் நீங்களும் எந்த அளவுக்கு எங்களை ஈடுபடுத்தி வைத்திருக்கின்றோம். சகோதரர்களே, நானும் நீங்களும் ஆக பெரிய அபுதன்னாஸ், அல்லாஹ்வை மிகவும் வணங்கிய நல்லடியார்கள்ல சேர வேண்டும். அதற்கு ஆக சிறந்த வழி என்ன? எங்களுடைய தஹஜ்ஜுதோ, குர்ஆன் திலாவத்தோ, தான தர்மங்களோ, ஹஜ்ஜோ இல்ல கண்டிப்பான சகோதரர்களே. சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகில் மஹாரிம் தகுன் அபுதன் நாஸ், அபுதன் நாஸ், நீ ஹராம்களை பாவங்களை தவிர்ந்து கொள், மக்கள் ஆக பெரிய இபாதத்தாளியாக ஆகிவிடுவாய். அல்லாஹ்வுடைய ஃபராயில்கள் என்ற கடமைகளை நாம் செய்வதோடு இந்த பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்வோம் என்றால், நிச்சயமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள் பாதுகாக்கப்படும். இப்பொழுது வணிகம் திருத்தப்பட்டிருக்கின்றது, இது தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், சகோதரர்களை நானும் நீங்களும் தனிமையிலும் தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். உனக்கு ஒரு நியமத்து அல்லாஹ் இடத்திலிருந்து கிடைக்கப்பட்டால் அதனை நீ பாதுகாத்துக் கொள். ஏனெனில் பாவங்கள் அது ஞானத்துகளை இல்லாமல் ஆக்கி போட்டு, நானும் நீங்களும் மனோ இச்சைகளுக்கு வழிபட்டதன் காரணமாக முக்கியமான ஞானத்துகள் எங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டது. எங்களுடைய இஸ்லாமிய சின்னங்களை கூட நிலைநாட்ட முடியாத ஓர் நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டது. சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவதானிக்கின்றான் என்ற அந்த சிந்தனையோடு நானும் நீங்களும் வாழ்வோம் என்றால், நிச்சயமாக எங்களுடைய வழிகள் தடுக்கப்பட மாட்டாது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. இதனால் தான் சில சஹாபாக்கள் ஆதரவு வைத்தார்கள். மார்க்கத்தினுடைய விழுமியங்களை ஏற்படுத்தி மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு இப்படியான சில இண்டிவிஜுவல்ஸ், இப்படியான சில கண்ணியமானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமைர் இப்னு ஸாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முக்கியமான சஹாபி என்றாலும் கூட பிரபல்யம் மற்றவர்கள். சகோதரர்களே, ஹிம்ஸுக்கு கவர்னராக உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே அனுப்பப்படுகின்றது. போகும் பொழுது சில உபதேசங்களை செய்தார்கள். நீங்கள் மிகவும் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறீர்கள், கடுமையான மக்கள் வாழக்கூடிய இடம் அது, அங்கே போய் நீங்கள் என்னென்னெல்லாம் செய்வீர்களோ அதனை எனக்கு எழுத வேண்டும். அவ்வப்பொழுது அதனுடைய விடயங்களை எனக்கு அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் சென்றார்கள். என்றாலும் பணி தலைக்கு மேல சுமையாக மாறிவிட்டது. அடிக்கடி அறிவித்துக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைக்கல. வருடங்கள் கழிந்து கொண்டு போகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், இன்ன ஹாதர் ரஜுல், நிச்சயமாக இந்த மனிதன் கது ரஷனா, எங்களை நிச்சயமாக ஏமாற்றிவிட்டார். உடனே ஒருவரை பிடித்து ஹிம்ஸுக்கு செல்லுங்கள், போய் என்ன நடக்கின்றது என்கிறதனை பாருங்கள். அத்துடனே என்னுடைய இந்த கடிதத்தையும் அவருக்கு ஒப்படையுங்கள். கடிதம் கண்ட உடனே எதுவெல்லாம் ஹிம்ஸ்ல இருந்து அவர்கள் சேகரித்தார்களோ, பைத்துல் மால்களாக, பொது நிதிகளாக சேகரித்தார்களோ, அவைகளுடனே என்னிடத்திலே வருமாறு கூறுங்கள். சென்றார். கடிதம் கண்டதும் அமீருல் முஃமினீன் உடைய கட்டளை, அவர் பயணத்துக்கு தயாரானார். ஹெய்ம்ஸ்ல இருந்து மதீனாவுக்கு நடந்தே பிரயாணம் செய்தார். வரும் பொழுது ஒரு சின்ன தோல் துருத்தியை எடுத்துக்கொண்டார் நீர் அருந்துவதற்கு, மற்றும் ஒரு பிளேட் இருந்தது, காய்ந்த இரண்டு மூன்று ரொட்டி துண்டுகள், அங்கே ஒரு ஒட்டகத்தை கேட்டிருந்தால் கொடுத்திருப்பார்கள் பிரயாணம் செய்வதற்கு, அதனை கூட எடுக்கவில்லை. வந்து கொண்டிருக்கின்றான். பல நாட்கள் கழிந்து விடுகின்றது. உடம்பு புழுதி படுகிறது. தலை பறக்கையாக மாறிவிடுகின்றது. வந்து முதலாவதாக அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார். சலாம் கூறுகின்றார். சகோதரர்களே, வந்த உடனே அமீருல் முஃமினீன் கேட்கின்றார், நீ கொண்டு வந்தது எல்லாம் முன்னளவில். அவர் சொல்கிறார், ஜெத்து பித்துன்யாவா ஹதாஃபியல்ஹா, நான் துனியா அதனுடைய அலங்காரங்கள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கின்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைத்தார்கள், நிச்சயமாக மாபெரும் ஒரு வசூலோடு இவர் வந்திருக்கின்றார். ஆம், அவைகளை சமர்ப்பிக்கலாம். முன்னே வைத்தால் அவருடைய அந்த மிஞ்சிய காய்ந்த ரொட்டி துண்டும் அவருடைய அந்த தோல் துருப்பியும் அவர்கள் பாதையில் எடுத்து கொண்டு வந்த ஒரு சிறிய வாளும் இவைகள் தான் நான் சேகரித்தவைகள். இவ்வளவு காலம் ஹென்ஸ்ல இருந்து நீ என்ன செய்தாய்? இந்த மனிதன் எங்களை ஏமாற்றார் போலும். இவர் வீட்டில் ஏதும் வைத்துவிட்டு மதீனாவுக்குள்ள நுழைந்திருப்பாரா? அவரும் மதீனத்து சஹாபி தான். மதீனாவின் உடைய இறுதி பகுதியில தான் அவருடைய வீடும் இருக்கின்றது. நம்பிக்கை வரவில்லை. எழுந்து சென்றார். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹாரிஸ் இப்னு முஸ்லிம் என்ற சஹாபியை தயார் செய்தார்கள். நீங்கள் செல்லுங்கள், இவருடைய வீட்டுக்கு இதோ 1000 தீனாரும் இருக்கின்றது. அவர் ஏதும் எடுத்துக்கொண்டு வந்த பொருள்களை அங்கே வைத்து விட்டு வந்திருக்கின்றாரா என்பதனை பாருங்கள். அந்த நிலைமை இல்லாது இருக்கும் பொழுது இந்த 1000 தீனாரை அவருக்கு நீங்கள் ஹதியாவாக என்னுடைய புறத்திலிருந்து கொடுத்து விடுங்கள். இப்பொழுது அந்த மனிதர் வருகின்றார். ஹசரத் உமர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மேலங்கியை கலட்டி வீட்டின் சுவரிலே சாய்ந்து காத்து வாங்கி கொண்டு இருக்கின்றார். அவர் வந்ததும் சலாம் சொன்னார். வீட்டுக்குள்ளே பார்த்தார், நிலைமை மோசமாக இருக்கிறது. விருந்தாளியைப் போல நடித்தார். 2 நாட்கள் இருந்தார். ஆரம்ப நாளில் இருந்ததை அவருக்கு பகிர்ந்து அளித்தார்கள். 2வது நாள்ல சாப்பாடு இல்லை. மாலையில சொல்கின்றார், நீங்க விருந்தாளியாக வந்திருக்கிறீங்க, மன்னித்துக்கோங்க, உங்களை கவனிக்கிறதுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. நீங்க விரும்பினா என்னுடைய இன்னும் ஒரு சஹாபியுடைய இடத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தருகின்றேன். இவர் 3 நாள் இருந்து பரிசீலனை செய்ததில் எதுவுமே பெற்றுக்கொள்ளப்படவில்லை. 1000 தீனாரை கொடுத்தார்கள். அமீருல் முஃமினீன் இதனை உங்களுக்கு வழங்குமாறு கூறினார். எனக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? எனக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? தேவல்ல மறுத்தார்கள். மனைவி இந்த வார்த்தைகளை தன்னுடைய செவிகளிலே வாங்கி கொண்டு சொன்னார். உங்களுக்கு தேவை இல்லாவிட்டால் தேவையானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்து உதவலாமே. தன்னுடைய ஆடையை கிழித்து அங்கே கொடுக்கிறார். அந்த பையை கூட அவர் வாங்கவில்லை. காசுகளை மனைவி கொடுத்த அந்த ஆடையிலே சுமந்தார். எடுத்துக்கொண்டு போய் விதைகள், ஏழைகள், தேவைப்பட்டவர்கள் அனைவருக்குமே கொடுத்து விட்டார். ஹென்ஸ்ல எதையெல்லாம் சேர்த்தாரோ அதனை அவ்வப்பொழுது தேவைப்பட்டவர்கள் அனைவருக்கும் கொடுத்து இருந்ததுனால தான் எதையுமே அவரால் எடுத்துக்கொண்டு வர முடியாமல் போனது. இப்பொழுது அந்த 1000 தீனார்களையும் எடுத்துக்கொண்ட அந்த சஹாபி அனைத்தையும் பங்கு வைத்து விட்டார். இவர் திரும்பி வந்தார். அமீருல் முஃமினீன் அவரிடத்துல நடந்த செய்தியை கூறினார். உடனே மறுபடியும் தகவல் அனுப்பினார். தகவல் கிடைத்த உடனே தாமதிக்காமல் என்னிடத்திலே வாரும். ஹசரத் உமர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து உணவு பொருட்களையும் கொடுத்தார்கள். சில புத்தம் புதிய ஆடைகள், பல ஜோடிகளையும் கொடுத்தார்கள். இன்னும் சில தீனார்களையும் கொடுத்தார்கள். மறுத்தார்கள், இவைகள் எனக்கு வேண்டாம். அந்த ஆடைகளை எடுத்தார்கள். இந்நேரத்தில் சில விதவை பெண்கள் ஆடை இல்லாமல் இருக்கின்றார்கள். அதனை அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அவர் சென்று விட்டார். சில நாட்கள் இருளைக்கு எண்ணக்கூடிய நாட்கள் தான் கழிந்தது. உமர் பின் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் இடத்துல போய் சேர்ந்து விட்டார். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் இன்னும் பல சஹாபாக்களை அழைத்து கொண்டு கபரின் பக்கம் சென்றார்கள். போகும் பொழுது தன்னுடன் வந்த தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் எந்த முறையில் வாழ விரும்புகின்றீர்கள்? ஒருவர் சொல்கின்றார், நான் ஹாஜிமார்களுக்கு நீரிழைத்து கொடுத்து அவர்களுக்கு ஹெதுமத் செய்து அந்த பணியிலேயே என்னுடைய வாழ்க்கையை கழிக்க விரும்புகின்றேன். இன்னும் ஒருவர் சொல்கின்றார், நான் பெரிய செல்வந்தராக ஆக வேண்டும், ஏழைகளுக்கு அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து பகிர்ந்தளிக்க வேண்டும், நான் ஏழைகளுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அதனால் அல்லாஹ் என்னின் மீது திருப்தி கொள்ளணும். இன்னும் பல விதத்திலே கேட்கும் பொழுது இவ்வாறான ஒவ்வொரு விடயங்களையும் முன்வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறுதியிலே சொல்கிறார்கள், நான் விரும்புகின்றேன் இந்த உமேர் பின் சாத் போல ஒருவர் எனக்கு வேண்டும், முஸ்லிம்களுடைய பொது நிதிக்கு பைத்துல் மாலுக்கு பொறுப்பு சாட்ட. தெளிவான சகோதரிகளே, இப்படித்தான் அவர்கள் எந்த லைன்ல வரும் பொழுதும் துனியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கட்டளைகளை எல்லைகளை மீறாமல் ஹராத்தில் கையை வைக்காமல் நன்மையில் முந்து கொண்டே இருந்தார்கள். இதனால் தான் இவர்களோட போட்டி போட யாருக்கும் முடியாது என்று ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு இதை தொகைதல் பயன்பதுவல்லா அதிகாரிகள் எல்லாருமே பொது நிதியை சாப்பிட ஆரம்பித்து விட்டாங்க. அதிகாரிகள் அம்மாநிலத்துக்கு மோசடி செய்ய ஆரம்பித்து விட்டாங்க. எது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டுமோ அவைகள்ல அல்லாஹ் பயப்படவில்லை. அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கும் இவைகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. எனவே கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ஈமானுடைய பரிசீலனையின் பொழுது நானும் நீங்களும் எந்த ரேங்க்ல இருக்கின்றோம் என்கிறதுல சிந்தித்துக் கொண்டே செயல்படுத்திக் கொண்டே பரிசீலனை செய்து கொண்டே கண்ணுற்று கொண்டே இருக்கின்றான். நீங்கள் எப்படி செயல்படுகின்றீர்கள் என்பதனை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே நானும் நீங்களும் அனைத்து விதமான சோதனைகளின் பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவையே அடைவதற்கு முயற்சி செய்வோமாக. எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பகுதிகளை பேணுதலுக்காக வேண்டியே கொடுத்து நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்லும் பொழுது உலகத்தோடு தொடர்பற்றவர்களோட சேருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. யாலா ஈமானுடைய சோதனை என்பதனை எப்பொழுதும் விளங்கிக் கொள்வதற்கு கிருபை செய்வாயாக. நன்மைகளை போட்டு போடக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆச்சாரம் புரிவாயாக. நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. முஸ்லிம்களை உண்மையான மூமின்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. என்ன தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் நீக்கி அருள் புரிவாயாக. முஸ்லிம்கள் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய கெட்டெண்ணங்களை வெகு விரைவில் நீக்கி அருள் புரிவாயாக. அனைத்து நிலைமைகளையும் பராமரிப்பவன் நீ, அவைகளுக்கு நிறைவு கொடுத்து நம்மை கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக இந்த உலகத்திலிருந்து பிரிவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. துஆக்களை ஏற்று பாவங்களை நன்மைகளாக மாற்றம் புரிவாயாக. www.acmyc.com